அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழுங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 4 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஏசிஎஃப் தொண்டு நிறுவன ஊழியர்கள் 17 இலங்கை மூதிரில் இலங்கை பாதுகாப்பு படையினராலே படுகொலை செய்யப்பட்டார்கள் என்றும், இதற்கு சர்வதேச விசாரணை தேவை என்றும் அந்த நிறுவனம் கோரியிருப்பது குறித்த செய்திகள்.
No domestic investigation would actually be sufficiently independent and impartial to protect witnesses and to...
இலங்கைக்கு சென்றிருக்கும் ஐநா பிரதிநிதியின் 2 சுற்றுப்பயணத்தில் மக்கள் அவரிடம் வைத்த கோரிக்கைகள் குறித்த செய்திகள்.
பொக்குலாயை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய சொந்த காணியின் உறுதியின் கொப்பியையும் கொடுத்து, பின்னர் அந்த காணியில பிக்கு ஒருவர் வந்து புத்த கோயிலையும் அதுல கட்டி கட்டிடத்தையும் கட்டி கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த காணி, இதை நாங்கள் உங்கள்ட்ட இதை கோரிக்கையா வைக்கிறோம் என்று சொல்லி அவர்கிட்ட சொன்னார்.
இலங்கை அரசு அதிகாரிகள் தமிழ் மொழி கற்க வேண்டும் என்பதற்கு பொதுபல சேனா எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள். இந்தியாவில் இன்று நடந்து முடிந்திருக்கும் 5 மாநில தேர்தல்கள் குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
லெபனானிய ஷியா ஆயுத குழுவான ஹெஸ்புல்லாவின் ஒரு தளபதி தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள தனது வீட்டுக்கு வெளியே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவுக்கு சற்று முன்னர் ஹசன் அல் லக்கீஸ் எனும் அந்த தளபதி பணி முடிந்து வரும்பொழுது இஸ்ரேலியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஹெஸ்புல்லா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அவர் தனது வாகனத்தை விட்டு இறங்கும் பொழுது குறுகிய தூரத்திலிருந்து தலையில் சுடப்பட்டதாக அவர் தங்கியிருக்கும் குடியிருப்பு வளாகத்தில் சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் கூறுகின்றார்கள். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பிறகு அந்த இருவரும் அங்கிருந்து ஒரு பாழடைந்த பகுதிக்குள் சென்று விட்டார்கள் எனவும் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் இந்த கொலையில் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று இஸ்ரேல் கூறுகிறது. எனினும் இது சுன்னி முஸ்லிம் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டிருக்கலாம் என இஸ்ரேலிய அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
கடந்த 4 ஷைனாய் பாலைவரத்தில் 30,000 பேர் வரையிலான எரித்திரியர்கள் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக புதிய ஆய்வுகள் கூறுகின்றன. கப்பப்பணமாக அங்கிருக்கின்ற குடும்பங்களில் இருந்து குறைந்தபட்சம் $10 வரை பறிக்கப்பட்டிருக்கின்றது. கடத்தப்பட்ட பலர் தாம் சித்திரவதைக்கு உண்டான பொழுது தமது குடும்பங்களுக்கு தொலைபேசியில் பேசுவதற்கு பலவிருந்தப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்று ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்தைச் சேர்ந்த கல்விமான்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களின் குழு கூறியிருக்கின்றது. மாதாந்தம் 1,000 எரித்திரியர்கள் ஷைனாய் பாலைவனத்தை கடந்து இஸ்ரேலுக்குள் தப்பியோட முயற்சிப்பதாகவும், ஆனால் அவர்களில் பலர் ஆட்கடத்தல்காரர்களிடம் அகப்பட்டு விடுவதாகவும் ஐநா மதிப்பிட்டிருக்கின்றது.
யுக்ரைனின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாட்டவர் யாரும் தலையிடக்கூடாது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜே லெஃபராவ் கூறியுள்ளார்.
Рассчитываю, что украинские политики найдут способ вернуть ситуацию в конституционное русло. Мы выступаем за это.
ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமா என்பது யுக்ரைனின் சொந்த விஷயம் என்று பிரசல்ஸில் ஒரு செய்தியாளர்கள் கூட்டத்தில் லெஃபராவ் தெரிவித்தார். இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான உடன்பாட்டில் யுக்ரைன் கையெழுத்திடவில்லை என்று கூறி 1,000 போராட்டக்காரர்கள் தலைநகர் கியேவில் உள்ள அரசு அலுவலகங்களை கோபாவேசத்துடன் முற்றுகையிட்டுள்ளார்கள். இந்த போராட்டக்காரர்கள் சிலர் மீது பலப்பிரயோகம் செய்யப்பட்டதை நேட்டோ கண்டித்துள்ளதையும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவ் விமர்சித்துள்ளார். தமது நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது எனும் உடன்பாட்டில் கையெழுத்து இடாதது ரஷ்யாவின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே என்று யுக்ரைனிய பிரதமர் கூறுகின்றார்.
தென்னிந்தியாவில் இருக்கின்ற புலிகள் சரணாலயம் ஒன்றில் 3 கொன்ற ஒரு புலியை சுட்டுக் கொள்ளுமாறு அந்த சரணாலயத்தின் தலைமை வன அதிகாரி உத்தரவிட்டிருக்கின்றார். தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடக எல்லையில் அமைந்திருக்கின்ற பந்திப்பூர் விலங்குகள் சரணாலயத்தை சுற்றவர இருக்கின்ற பகுதியிலேயே இந்த ஆட்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த புலிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி முன்னதாக உள்ளூர் ஆட்கள் வனையிலாக வாகனத்தை தாக்கியிருக்கின்றார்கள். அந்த பகுதியில் இருக்கின்ற கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வளங்களை பகிர்ந்து கொள்வது தொடர்பில் வனவிலங்குகளுடன் அடிக்கடி மோதலில் ஈடுபடுவது வழக்கம். இந்திய சட்டங்களின்படி புலிகள் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டியவை ஆகும்.
ஆப்பிரிக்க நாடான மாலியில் ஒரு மனித படுகுழியிலிருந்து 21 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு அங்கு இடம்பெற்ற சதி புரட்சியின் பொழுது காணாமல் போன ராணுவ வீரர்களை தேடும் பணியில் விசாரணை அதிகாரிகள் ஈடுபட்டிருந்த பொழுதே இந்த கண்டுபிடிப்பு வந்துள்ளது. தலைநகர் பாமகோவுக்கு வெளியே அந்த ஆட்சி கவிழ்ப்பு சதி புரட்சியை நடத்திய தலைவரின் படத்தலுக்கு வெளியே ஒரு இடத்திலேயே இந்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. காவல்துறையினர் 13 மணி நேரம் நிலப்பரப்புக்கு 1 மீட்டருக்கு கீழே புதையொன்றிருந்த உடல்களை தேடி எடுத்தார்கள் என்று தலைமை வழக்கறிஞர் கூறுகிறார்.
மெக்சிகோ நகரில் ஆபத்தான கதிரியக்கப் பொருட்களை கொண்டு சென்ற ட்ரக் வண்டி ஒன்று திருடப்பட்டிருப்பதாக ஐநாவின் அணு கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி அமைப்பு கூறியிருக்கிறது. துஜினாவில் இருக்கின்ற மருத்துவமனையில் இருந்து கதிரியக்க சிகிச்சை வழங்குகின்ற இயந்திரம் ஒன்றை கழிவு சேகரிப்பிடம் ஒன்றுக்கு கொண்டு சென்று கொண்டிருந்த பொழுது அந்த ட்ரக் திருடப்பட்டிருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்னதாக அது திருடி கொண்டு செல்லப்பட்ட பொழுது அந்த கதிரியக்க மூலங்கள் பாதுகாப்பாக மூடப்பட்டிருந்ததாக கூறுகின்ற அணுசக்தி நிறுவனம், ஆனால் அவை திறக்கப்பட்டாலோ அல்லது சேதப்படுத்தப்பட்டாலோ பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறியிருக்கின்றது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய செய்திகள். இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் இந்திய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படும் 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் இன்றுடன் நடந்து முடிந்திருக்கின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று புதன்கிழமை நடந்து முடிந்திருக்கிறது. வாக்குப்பதிவு மாலை 6 மணி அளவில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 6 மணிக்கு பிறகும் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் வரிசையில் நின்ற வண்ணம் இருந்ததால் வாக்குப்பதிவு தொடர்ந்து 7:30 மணி வரை அனுமதிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. மொத்த வாக்குப்பதிவின் அளவு உடனடியாக அறிவிக்கப்படவில்லை. மாலை 5 மணி நிலவரப்படி 65%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இன்றைய வாக்குப்பதிவு பரவலாக அமைதியாகவே நடைபெற்றது. எனினும் சில வாக்குச்சாவடிகளில் வாக்களிப்பு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதாகவும், ஆனால் அது உடனடியாக சரி செய்யப்பட்டுவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2008 நடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 57% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த ஆண்டின் மொத்த வாக்குப்பதிவு 70%-75% வரை எதிர்பார்க்கலாம் என்று உயர் தேர்தல் அதிகாரி விஜய் தேவ் தெரிவித்துள்ளார். டெல்லியுடன் தேர்தல் நடந்த சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல்கள் இத்துடன் முடிவடைந்துள்ளன. இவற்றின் வாக்கு எண்ணிக்கை வரும் டிசம்பர் 8 நடைபெறும். இந்த சட்டமன்ற தேர்தல்களின் வாக்கெடுப்பு நடந்து முடிந்த பிறகு வாக்காளர்களிடம் எடுக்கப்படும் எக்ஸிட் போல் எனப்படும் கருத்து கணிப்புகளை இந்தியாவின் பல்வேறு ஊடகங்களும் வெளியிட்டு வருகின்றன. அதன்படி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மற்றும் டெல்லி ஆகிய 4 மாநிலங்களிலுமே பாரதிய ஜனதா கட்சியே வெற்றி பெறும் என்று பெரும்பாலான எக்ஸிட் போல்களின் முடிவுகள் கூறுகின்றன. ஆனால் மிசோரம் மாநிலத்தில் தற்போதைய ஆளும் கட்சியான காங்கிரஸே மீண்டும் வெற்றி பெறும் என்றும் அந்த எக்ஸிட் போல்களின் முடிவுகள் கூறுகின்றன. அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் இந்திய நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களும் அதன் முடிவுகளும் பார்க்கப்படுவதால் இந்த தேர்தல் முடிவுகள் இந்திய அரசியல் கட்சிகள் மத்தியில் பெரிதும் பரபரப்பை தோற்றுவித்துள்ளது.
டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன். அடுத்து தமிழ்நாட்டில் ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு இன்று நடந்து முடிந்திருக்கும் இடைத்தேர்தல் குறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இன்று புதன் 89.75% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் மகரபூஷணம் செய்தியாளர்களிடம் கூறினார். காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிந்தது. தொடக்கத்தில் இருந்தே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாகவும் அமைதியாகவும் நடந்தேறியிருக்கிறது. அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழவில்லை. இத்தொகுதியில் அஇஅதிமுக சார்பாக பி சரோஜாவும், திமுக சார்பில் இளைஞரணி நிர்வாகி வி மாறனும் போட்டியிடுகின்றனர். ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் அஇஅதிமுகவைச் சேர்ந்த பெருமாள் கடந்த ஜூலையில் உயிரிழந்தார். அதனை அடுத்து அங்கே தேர்தல் நடைபெறுகிறது. அஇஅதிமுக வேட்பாளர் பி சரோஜா மறைந்த சட்டமன்ற உறுப்பினரின் மனைவியாவார். ஆளும் அஇஅதிமுகவின் அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்கட்சிகள் அனைத்தும் திமுக வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி பகிரங்கமாகவே கோரியிருந்தார். ஆனால் அவரது கோரிக்கைக்கு எவரும் செவிசாய்த்ததாக தெரியவில்லை. இடதுசாரி கட்சிகள் தங்கள் ஆதரவு அஇஅதிமுகவிற்கே என்று கூறிவிட்டன. பாட்டாளி மக்கள் கட்சி தாங்கள் போட்டியிடப் போவதில்லை, எக்கட்சிக்கும் ஆதரவும் இல்லை என்று கூறியது. ஆனால் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட மற்ற பல கட்சிகள் தங்கள் ஆதரவு யாருக்கென்று இறுதி வரை கூறவே இல்லை. 9 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்தும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல்களின் போதும் திமுக உடனேயே கைகோர்க்கலாம் என்ற நிலையிலும் காங்கிரஸ் இறுதி வரை மௌனமே சாதித்தது. காங்கிரஸ் வட்டாரங்கள் வடமாநில தேர்தல்கள் காரணமாக ஏற்காடு குறித்து சிந்திக்க முடியவில்லை என தெரிவித்தன. நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு முன்போ பின்னரோ திமுகவுடனோ அல்லது அஇஅதிமுகவுடனோ கூட்டணி அமைக்க பாரதிய ஜனதா விரும்பக்கூடும் என்று பரவலாக பேசப்பட்டாலும் கூட அதுவும் வடமாநில தேர்தல்களை காரணம் காட்டி எக்கட்சிக்கு ஆதரவு என்பதை அறிவிக்கவில்லை. இந்நிலையில் ஏற்காடில் நேரடி போட்டி எனலாம். அஇஅதிமுக பிரச்சாரத்தினை முதல்வர் ஜெயலலிதாவும் திமுக பிரச்சாரத்தினை கட்சித் தலைவர் கருணாநிதியின் மகன் ஸ்டாலினும் முன் நின்று நடத்தினர். வாக்கு எண்ணிக்கை எதிர்வரும் December 8.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன். தென்னிந்தியாவில் இருக்கும் புலிகள் சரணாலயம் ஒன்றில் 3 பேரை கொன்ற ஒரு புலியை சுட்டுக் கொள்ளுமாறு அந்த சரணாலயத்தின் தலைமை வன அதிகாரி உத்தரவிட்டிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே பார்த்தோம். மைசூருக்கு அருகே நடந்திருக்கும் இந்த சம்பவம் குறித்து நீலகிரி வனவிலங்குகள் பாதுகாப்பு அமைப்பின் உறுப்பினரும் புலிகள் பாதுகாப்பு ஆர்வலருமான விஜய் கிருஷ்ணராஜ் அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
நீங்க இந்த புலிகள் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த மக்களை வந்து அவாய்ட் பண்ணி தான் போகும். இது வந்து ஒரு மாதிரி வயசான புலி இல்ல அடிபட்ட புலியா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அது மக்கள் நடமாட்டத்துக்கு பக்கமா வரும். ஏன்னா அதனால வேட்டையாட முடியாது காட்டு மிருகங்களை, அதனால மனிதர்கள் வந்து ஒரு சாஃப்ட் டார்கெட் ஆயிருவாங்க. அதுக்கு அந்த வகையில நடந்ததாக தான் இருக்கும் இந்த 3 கில்லிங்கும் ஹியூமன் அட்டாக். அது மற்றபடி புலிகள் வந்து மனுஷன் அட்டாக் பண்றது வந்து அவ்வளவு சாத்தியம் கிடையாது, அவ்வளவு சீக்கிரமா அட்டாக்கும் பண்ணாது.
இந்த சந்தர்ப்பத்துல ஒரு கிராமத்தினுடைய பெரும்பாலான மக்கள் ஒன்னாக திரண்டு எழுந்து போய் அந்த புலியை தாக்க வேண்டும் அல்லது கொல்ல வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த சரணாலயத்தை ஒட்டி அந்த பகுதிக்கு கிராம மக்கள் போயிருக்காங்க. இதை வந்து ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா அப்படின்னு கூட சொல்லலாம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
நீங்க இப்ப சொல்ற இந்த கிராமம் வந்து பேகூர்னு ஒரு ஊர் பண்டிப்பூர் பக்கத்துல, அங்கதான் 3 அட்டாக் நடந்திருக்கு இது வரைக்கும். கிராம மக்கள் என்ன ஆகுதுன்னா அந்த புலியை வந்து அவ்வளவு சீக்கிரம் நீங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எல்லா புலியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால என்ன ஆகுதுன்னா இவங்க எந்த புலி வந்தாலும் இது பண்ணுன்ற ஒரு நோக்கத்துல இதா இருக்காங்க. இதோ 3 பேர் இறந்துட்டனால மக்கள் வந்து ஒரு ஃபியர்ல இதா இருக்காங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து ஒரு நைட் நேரத்துல வெளியே வராம பாத்துக்கிட்டு ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் நல்லா இதோட ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நடக்காது. இது வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அங்க தவறி இருக்காங்கன்னு தான் தெரியுது. இல்ல
அந்த புலியை அவர்களால் அடையாளம் காண முடிந்தால் கூட அப்படி அவர்கள் நினைப்பதை செய்துவிட முடியுமா, வாய்ப்பு இருக்கா?
இல்ல சார், கண்டிப்பா அது வந்து அந்த மாதிரி அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லா புலிகளும் வந்து ஒரே சமயத்துல அந்த ஒரே இடத்துல சுத்தம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு புலிக்கு வந்து 25 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு டெரிட்டரி, ஒரு நாள் நீங்க அடிச்சதுன்னா அந்த டெரிட்டரியை பாதுகாக்கிறதுக்கு இதை சுத்தி ஆகணும். அது அதான் அவ்வளவு சீக்கிரம் உங்களால் முடியாது. இன்னொரு கிராம மக்கள் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறது வந்து அவங்களுக்கே ஆபத்தா முடியும். ஆனா ஒரு புலி வந்து ஒரு நமக்கே தெரியும் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் அனிமல்னு, அது அடிச்சுனா 10-20 பேர் கூட சாகலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால இது வந்து மக்களுக்கு எதிராகவும் போகும். அதே சமயத்துல வந்து இவங்க வேற ஒரு புலியை அடிச்சு சப்போஸ் ஏதோ ஒரு புலி குட்டியோட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புலியை இவங்க அடிச்சிட்டாங்கன்னா அந்த 2 குட்டியும் செத்து போயிடும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளும் இருக்கு இதுல. இது வந்து டபுள் எஜ் ஸ்வார்ட் தான். இப்போ மக்கள் இப்ப கையில வந்து எடுத்துட்டு போறது வந்து அவங்க ஒரு இந்தூசியாசத்துல போறாங்க, பட் அது அவங்களுக்கு எதிராகவும் போய் முடிஞ்சிடும். ஒரு அப்படியே ஒரு மால் பண்ணிச்சுன்னா கிட்டத்தட்ட 7-8 பேர்த்தையும் ஒரே அட்டாக்ல கொல்ல முடியும் டைகர்னால. இட்ஸ் வெரி பவர்ஃபுல் அனிமல்.
இப்போ அரசு தரப்புல வந்து கிராம மக்களை பாதுகாப்பதற்காக சில காப்புறுதிகளை வழங்குவதற்காக அரசாங்கம் சில நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு வருது, அதெல்லாம் உரிய பலனை அளிக்குமா? கிராம மக்களுடைய பயத்தை நீக்கும் வகையில் அரசு அதிகாரிகளோட நடவடிக்கை இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா?
கண்டிப்பாங்க சார். இந்த புலி பாத்தீங்கன்னா ஒரு வாரமும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அவங்களும் வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வெட்டினரி டாக்டர்ஸ் எல்லாம் வச்சு ட்ரான்குலைஸ் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு சார்ட்டு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபாரஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம், அவ்வளவு சீக்கிரம் உள்ள போய் நீங்களும் இது பண்ண, புலி வந்து இப்ப எங்கேயே பதுங்கிடுச்சுன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப பாத்தீங்கன்னா 3 நாளா ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சாங்க, திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லா அது வெளியே வரல. சோ இந்த மாதிரி சில கஷ்டங்களும் இருக்கு. ஓப்பன்ல வந்தாதான் அவங்களால ட்ரான்குலைஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா போற ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ்க்கே வந்து இது ஒரு ஆபத்தா கூட முடியும். அது அதையும் மீறி கிராம மக்கள் இப்ப இது பண்றாங்கன்னா அவங்க ஒரு இந்தியாஸ்ட்ல போய் பண்ண ட்ரை பண்றாங்க, பட் அது பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் அவங்க ஆல்ரெடி மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க இந்த புலியை பிடிக்கிறதுக்கு, ட்ரான்குலைஸ் பண்றதுக்கு. இதுல பாத்தீங்கன்னா சார், இன்னொரு இது வந்து லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் அவேர்னஸ். அந்த ஃபாரஸ்ட் பெரிஃபெரியில பாத்தீங்கன்னா அங்க இருக்க கிராம மக்களுக்கு நம்ம அபிஷியல்ஸ் எடுத்து சொல்லணும், புலியோட லிமிடேஷன்ஸ் இவங்களோட இது எல்லாமே எடுத்து சொல்லணும். அவங்க கிராம மக்களுக்கு என்னன்னா புலின்றதே வந்து ஒரு இது மாதிரி தான், அடிச்சு கொல்லக்கூடிய ஒரு மிருகமா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுவும் வந்து அவ்வளவு சீக்கிரம் அடிக்கடி அட்டாக் பண்ணாது, ஏன் அட்டாக் பண்ணதுன்றது தெரிஞ்சு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால ஒழிய இந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட வந்து நம்மளால தடுக்கவே முடியாது.
நீலகிரி வன விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பின் உறுப்பினரும் புலிகள் பாதுகாப்பு ஆர்வலருமான விஜய் கிருஷ்ணராஜ் அவர்கள். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கை கடற்பரப்பினுள் மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்டவர்களில் 3 மாணவர்களும் இருப்பதாகவும் அவர்களை விரைவாக விடுவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வட இலங்கை கடற்பரப்பினுள்ளே அத்துமீறி மீன்பிடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கடந்த மாதம் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டு யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களில் 3 மாணவர்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மல்லகம் நீதிமன்றத்தில் இன்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. 2 தொகுதிகளாக அன்று கைது செய்யப்பட்டிருந்த 60 பேரில் மல்லகம் நீதிமன்றத்தில் வழக்கு தவணைக்காக 30 இந்திய மீனவர்கள் இன்று கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். அப்போது இந்த மாணவர்களும் கைது செய்யப்பட்டிருப்பவர்களில் இருப்பது தெரிய வந்திருக்கின்றது. இதனையடுத்து இந்த மாணவர்களின் நலன்களை கவனிப்பதற்காக தாமாகவே முன்வந்து சட்டத்தரணி பொன் பூலோசிங்கம் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார். அவரை தொடர்பு கொண்டு இது பற்றிய விவரம் என்ன என்று கேட்டேன்.
அந்த 60 பேர்ல இன்றைக்கு 30 பேர் நீதிமன்றத்தில போலீசார் ஆஜர்படுத்தினார்கள். அதுல 3 பேர் மாணவர்களாக இருந்தார்கள். 3 பேருமே 16 வயதுக்குட்பட்ட ஆட்கள். ராமையா ராபின் என்றொருவர் விருதாப்பட்டினத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில. அடுத்தவர் சந்திரசேகர் குடலரசன், அவர் சேராப்பட்டினத்தை சேர்ந்ததாக சொன்னார். அடுத்தவர் செல்லத்தம்பி முத்தையன், அவரும் சேராப்பட்டினத்தை சேர்ந்தவர்கள். இதுல சந்திரசேகர் குடலரசன் என்பவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பதாக சொன்னார். அப்பொழுது நான் நீதிபதியுடைய இந்த 3 பேருடைய நலனுக்காக நான் ஆஜராகிறேன் என்று சொல்லி அவர்கள் சார்பில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து நேர காலத்தோடு அவர்கள் அங்கே காலேஜ் ஆரம்பித்து விட்டபடியால் அவர்களை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மல்லாகம் நீதிமன்றத்தில் சொன்னேன்
என்றார் சட்டத்தரணி பொன் பூலோகசிங்கம் அவர்கள். உரிய விசாரணைகளின் பின்னர் இந்த மாணவர்கள் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களின் விடுதலையை துரிதப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஏன் நீங்கள் கோரினீர்கள் என அவரிடம் மீண்டும் கேட்டேன்.
இந்திய மீனவர்கள் தொடர்பாக இப்ப புதிய சட்டங்கள் வந்திருக்கின்றது. இப்பொழுதுள்ள புதிய சட்டத்தின்படி இவர்களுடைய புலை தொடர்பாக இலங்கை மேல் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும். முன்னர் எல்லாம் இலங்கை நீதவா நீதிமன்றமே இவர்களுடைய புலியை வழங்கி வந்தது. ஆகவே அவ்வாறு செய்வது தாமதமாகுமா என்றபடியால் நான் அவர்கள் தொடர்பாக துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டம் அதிபர் தினக்கழுத்துக்குள்ளாக இவர்களை இந்தியாவுக்கு அனுப்பிவிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதியிடம் கேட்டுக்கொண்டேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டு துரிதமாக மேலிடத்துக்கு இதை அறிவித்து அவர்களுடைய விடுதலை தொடர்பாக நடவடிக்கை இருப்பதாக சொன்னார். இவர்களுடைய நலன்களை கவனிப்பதற்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்திய தூதரகத்திலிருந்தும் அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அதை விட கடற்படை சார்பிலும் ஒரு அதிகாரி என்ன நடக்கிறது அந்த மேற்பார்வை செய்வதற்காக வந்திருந்தார். இவர்களுடைய வழக்கு இந்த மாதம் 17ஆம் தேதி மீண்டும் எடுக்கப்படவிருப்பதாக நீதிபதி அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள்
என்றார் சட்டத்தரணி பொன் பூலோசிங்கம் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கை அரசு அதிகாரிகள் தமிழ்மொழி கற்க வேண்டும் என்பதற்கு பொதுபல சேனா அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் KS உதயகுமார்.
அரச அதிகாரிகள் தமிழ்மொழி கற்பதை கட்டாயப்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை ரத்து செய்யுமாறு பொதுபல சேனை அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அந்த அமைப்பின் செயலாளர் கலபுடாத்தே ஞானசார தேரர் இதனை தெரிவித்துள்ளார்.
மேக சிங்கள ஹரித දැන් රජයේ නිලධාරීන් බොහෝ රජයේ නිලධාරීන් අපි දැක පහුවිය දවස්වල පරිපාලන විභාගවලදී පරිපාලන ශාස්ත්‍රීය විභාගවලදී දිගින් දිගටම කියා හිටනවා
අරස අධිකාරිගල් තමිළ් මොලි කට්පදේ කට්ටායපඩත වෙන්නුමෙන අරසංගම් තෙරිවිත් වරගින්නද ඉදි ඔරු සිංගල බෞද්ධ නාඩෙන්බදේ අරසංගම් මරක කුඩාදු එමුද නාට්ටිල් පෙරම්පාලානෝර් සිංගල මොලියයි පයන්පඩති වරගින්නනර් එනවේ අවර්ගල් තමිළ් මොලි කට්ටකොල්වද අවසියමෙන අරසංගත්තුක කූර මුඩියාදු එන්බදේ එමුද කරුත්තු ඉදන් කාරණමාග අරසංගම් තනදු තීර්මානත්තේ රත්තු චෙයිද විට්ටු நாட்டில் சகலரும் சிங்கள மொழி கற்றுக்கொள்வதை கட்டாயப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் கலபடாத்தே ஞானசார தேரர். இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு அரசு அதிகாரிகள் தமிழ் மொழி கற்றுக்கொள்வது அத்தியாவசியம் என அரசாங்கம் தெரிவித்துள்ள கருத்து குறித்து கேட்டபோது இவ்வாறு பதில்களை வழங்கினார் கலபடாத்தே ஞானசார தேரர்.
ஏனிசா அபிகாத்து பிரான்சே பிரான்சிற்கு கியோதின் பிரான்சு ஜீவாத்தின் பிரான்சு ரெக்கியாவக்கரன் பிரான்சு தீன பரிபாலன அனுகத்த பிரான்சு பாஷா விகினகன்னு
இதனை எமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. சீனா ரஷ்யா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அரசு அதிகாரிகள் தனது தாய்மொழியைத்தான் பயன்படுத்தி வருகின்றனர். எமக்கு மற்றும் ஏன் இவ்வாறான சட்டங்கள் விதிக்கப்படுகின்றது? இதன் மூலம் சிங்கள மக்களின் உரிமைகள் மீறப்படுகின்றது என்று குற்றம் சாட்டினார் கலபுடாத்தே ஞானசார தேரர்.
கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார். இதேவேளை இரவு நேரத்தில் சந்தேக நபர்களை கைது செய்யும் காவல்துறையின் நடவடிக்கைகளுக்கு தலைமை நீதிபதி கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் KS உதயகுமார்.
இரவு நேரத்தில் வீதியில் பயணம் செய்யும் நபர்களை சாதாரண காரணமின்றி கைது செய்வதற்கு போலீசாருக்கு அதிகாரங்கள் இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கொழும்பு கொல்லுப்பீட்டு பிரதேசத்தில் அமைந்துள்ள உல்லாச விடுதியொன்றில் பணிபுரியும் 5 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டதை ஆட்சேபித்து போலீசாருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே தலைமை நீதிபதி முகான் பீரிஸ் இதனை தெரிவித்ததாக மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டவாதி அசேல பி ரகவ BBCயிடம் தெரிவித்தார்.
ඒ කටියෝ රඳවා තබාගෙන තිබුණා පැය 10ක් විතර
அண்மையில் வேலை முடிந்து இரவு நேரத்தில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது கொள்ளுப்பிட்டி போலீசார் தன்னை கைது செய்து 10 மணித்தியாலங்கள் காரணங்கள் இன்றி தடுத்து வைத்திருந்ததாக மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளனர். தேசிய அடையாள அட்டைகளை காண்பித்தும் கூட போலீசார் அதனை கவனத்துக்கு எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் மனு மூலம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. போலீசாரின் இந்த நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தெரிவித்த தலைமை நீதிபதி முகான் பீரிஸ், யுத்தம் முடிவுக்கு வந்துள்ள போதிலும் மக்களுக்கு சுதந்திரமாக நடமாடக்கூடிய அவகாசங்கள் இல்லை என்ற கேள்வி இதன் மூலம் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தேசிய அடையாள அட்டைகளுக்கு போலீசார் மதிப்பளிக்காவிட்டால் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் இவ்வாறான அடையாள அட்டைகளின் மூலம் எந்த விதமான பலனும் மக்களுக்கு ஏற்பட மாட்டாதென்றும் தெரிவித்தார் தலைமை நீதிபதி. எனவே சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மனுதாரர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று தெரிவித்த உச்சநீதிமன்றம் இதன்படி கொல்லுப்பிட்டி போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி உட்பட அதிகாரிகளை எதிர்வரும் மார்ச் மாதம் 16 நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பித்தது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கைக்கு சென்றிருக்கும் ஐநாவின் சிறப்பு பிரதிநிதி தமது 2 சுற்றுப்பயணத்தின் போது முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு சென்று அங்கிழக்கும் மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடபகுதிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐநாவின் விசேட தூதுவர் சலோகா பியானி அவர்கள் இன்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்து அந்த மாவட்டத்தின் அரசாங்க அதிபர், இராணுவ தளபதி ஆகியோரை சந்தித்திருக்கின்றார். அதன் பின்னர் அவர் மாதிரி குடியேற்ற கிராமமாகிய கேப்பாப்பிளவு, அத்துடன் இறுதி மோதல்கள் இடம்பெற்ற முள்ளிவாய்க்காலுக்கும் சென்றிருந்தார். முள்ளிவாய்க்காலில் பாடசாலை ஒன்றில் அவர் அங்குள்ள பொதுமக்களை சந்தித்து அவர்களது நிலைமைகளை கேட்டறிந்தார்.
நான் உங்களோட முறைப்பாடை கேட்டிருக்கிறேன். இதை நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட இருக்க டிஎம்பி இருக்கிறேன். அதே நேரம் காணாமல் போன சம்பந்தமாக அந்த குழு வந்து இங்கே வர இருக்குது. அவையிலும் உங்கள்ட்ட இருந்து இதை நேரடியாக சொல்லக்கூடியதா இருக்கு
என அந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் அவர் பதிலளித்தார். இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தின் நிலைமைகளை மாகாண சபை உறுப்பினர்களான ஆண்டனி ஜெகநாதன், துரைராசா ரவிகரன் ஆகியோரும் அவருக்கு எடுத்து கூறினர். ஐநா விசேட தூதுவரிடம் என்ன கூறினீர்கள் என்று மாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் அவரிடம் கேட்டேன்.
கடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காணிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று சொல்லி கலைத்துக் கொண்டிருந்த நேரம் நானும் அதில் கலைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. எங்களுடைய அந்த கொக்குத்தொடுவாய் பகுதியில இருந்து, கொக்குளாய் கொக்குத்தொடுவாய் கர்நாடகணி பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்கள் திரும்ப மீள்குடியேற சென்ற போது அவர்களுக்கு குடியிருப்பு காணி மட்டும்தான் இருந்தது. அவர்களுடைய அந்த விவசாயத்துக்கான காணி இருக்கவில்லை. அந்த காணி 2556 ஏக்கர் காணியும் அபகரித்து சிங்கள மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதையும், தமிழ் மக்களான கொக்குத்தொடுவாய் கொக்குளாய் கர்நாடக காணியைச் சேர்ந்த இந்த தமிழ் மக்களுக்கு சொந்தமான அந்த காணி வழங்கப்படவில்லை என்ற கருத்தையும் அவரிடம் நான் தெரிவித்தேன். கொக்குளாயை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய சொந்த காணியின் உறுதியின் கொப்பியையும் கொடுத்து சொன்னார். அந்த காணியில பிக்கு ஒருவர் வந்து புத்த கோயிலையும் அதுல கட்டி ஒரு கட்டிடத்தையும் கட்டி கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த காணி, இதை நாங்கள் உங்கள்கிட்ட இதை கோரிக்கையா வைக்கிறோம் என்று சொல்லி அவர்கிட்ட சொன்னார். அப்ப அந்த பிரதிநிதி சொன்னார், என்னென்னா இந்த காணி சம்பந்தமா சில வேளை அவை நஷ்டவீடு எதுவும் தந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவீர்கள் ஒன்று. நாங்கள் ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்து வந்த அந்த காணி, அந்த பூமியை விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு என்னுடைய காணி தான் வேண்டும் என்று அவர் அதிலே சொன்னார். இப்படியாக எல்லாவற்றுக்கும் அவர் சொன்ன பதில் சம்பந்தப்பட்டவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்கின்றேன் என்ற கருத்தை சொன்னார். குறுகிய நேரம்தான், இதற்குள் பலர் அதில கருத்து தெரிவித்திருந்தார்கள்
என்றார் மாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதேவேளை இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் உள்ளிட்ட மனித உரிமை மீறல்கள் குறித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் இலங்கை குறித்த சர்வதேச பொறுமை குறைந்து போகும் என்று அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. இது பற்றிய செய்தியை தருகிறார் பூபாலகிருஷ்ணம் சீவகன்.
இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்ற அட்டூழியங்கள் குறித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் இலங்கை குறித்த சர்வதேச பொறுமை குறைந்து போகும் என்று அமெரிக்காவின் தெற்காசிய பிராந்தியத்துக்கான ராஜதந்திரி ஒருவர் கூறியிருக்கின்றார். இலங்கையில் நடந்ததாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து உரிய நடவடிக்கைகளை மார்ச் மாதத்துக்குள் எடுக்காவிட்டால் அது குறித்து சர்வதேச சுயாதீன விசாரணை ஒன்றை நடத்துவதற்கான அழுத்தங்களை பிரிட்டன் கொடுக்கும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் அவர்கள் கூறிய கருத்துடன் அமெரிக்காவும் ஒத்துப்போகின்றதா என்று செய்தியாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அமெரிக்க அரசுத்துறையின் துணைச் செயலரான நிசா பிஸ்வால் அவர்கள்
have underscored toward the need for Sri Lanka to make progress on
இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல், மனித உரிமைகள், மனித உரிமைகளுக்கான அரசியல் வாய்ப்பு ஆகிய விடயங்கள் குறித்து இலங்கை அரசாங்கம் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்பதில் அமெரிக்காவும் அதன் சர்வதேச நண்பர்களும் வலியுறுத்தி வந்திருக்கின்றார்கள். இந்த முன்னேற்றத்தை காண இலங்கையில் இருக்கின்ற எங்களது நண்பர்களுடன் சேர்ந்து பணியாற்ற நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம். இலங்கை தனது சொந்த நடவடிக்கைகளின் மூலம் இந்த விடயங்களை கையாள்வதை காண நாங்கள் விருப்பமாக இருக்கின்றோம். அது நடக்க வேண்டும் என்பது எங்களது விருப்பம். இந்த விடயங்கள் குறித்து, குறிப்பாக பொறுப்புக்குரல் குறித்து முன்னேற்றம் காணப்படாவிட்டால் சர்வதேச பொறுமையானது குறைய தொடங்கிவிடும். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எங்களது இலங்கை நண்பர்களை நாங்கள் கேட்கின்றோம். அவர்களது நல்லிணக்க ஆணைக்குழு வழங்கிய பரிந்துரைகளை அவர்களை நடத்தி முன்னேற்றம் காண வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்
என்றார் அமெரிக்க அரசு துறையின் துணைச் செயலர் நிசா பிஸ்வால். ஏசிஎஃப் என்ற பிரெஞ்சு தொண்டு நிறுவனத்தின் இலங்கை ஊழியர்கள் 17 பேர் இலங்கையின் மூதூரில் 2006 படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து அந்த நிறுவனம் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இந்த சம்பவங்களுக்கு இலங்கை பாதுகாப்பு படையினரே பொறுப்பு என்று குற்றம் சுமத்தியிருந்தது. இந்த சம்பவத்தை பற்றி ஒரு சர்வதேச விசாரணையையும் அது கூறியிருந்தது. இதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அது கூறியிருந்தது. இந்த அறிக்கையில் அதற்கான ஆதாரங்கள் வெளிப்படையாக முன்வைக்கப்படாத நிலையில் இந்த ஆதாரங்களின் தன்மை என்ன என்று இந்த அறிக்கையை எழுதியவர்களில் ஒருவரும் இந்த நிறுவனத்தின் மனிதநேய செயற்பாட்டு ஆலோசகருமான பாலின் செட்குவிட்டி அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
The report is based on a collection of evidence, on public evidence available on the internet or elsewhere on newspapers and on private
இந்த அறிக்கை இணையத்திலும் பத்திரிகைகளிலும் உள்ள வெளிப்படையான சாட்சியங்களையும் ரகசியமாக தரப்பட்ட வாக்குமூலங்களையும் அடிப்படையாக கொண்டது. இந்த சாட்சியங்களை தந்தவர்களின் பெயர்கள் எங்களிடம் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. பலர் எங்களிடம் சாட்சி சொன்னார்கள், ஆனால் அவர்களின் பெயர்களை வெளியிட முடியாது, ஏனென்றால் அவர்கள் இன்னும் அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறார்கள். எந்த ஒரு நடுநிலையான விசாரணையின் முன்பும் நாங்கள் இந்த தகவல்களை தர தயாராக இருக்கிறோம்
என்றார் பாலின் செக்யூரிட்டி. ஆனால் உங்களிடம் சாட்சியம் தந்தவர்களின் பெயர்களை வெளியிட முடியாது என்று நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவர்கள் கொடுத்த சாட்சியத்தின் ஒரு சில பகுதிகளையாவது இந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கலாமே என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
Yes, testimonies are quite straightforward and we are a little bit afraid that disclosing the full testimony would give them away and would not protect them fully. So
ஆமாம், இந்த சாட்சியங்கள் மிகவும் எளிமையானவை, நேரானவை. இவைகளை முழுமையாக வெளியிட்டால் அது யார் இந்த சாட்சியங்களை தந்தார்கள் என்ற அடையாளத்தை காட்டி கொடுத்துவிடும். அது அவர்களுக்கு பாதுகாப்பு தராது என்று அஞ்சுகிறோம். எனவேதான் தெளிவாக மேற்கோள் காட்ட தேவையில்லாத எந்த ஒரு வாக்குமூலத்தையும் நாங்கள் நேரடியாக மேற்கோள் காட்டவில்லை. ஏற்கனவே பொது வெளியில் இருக்கும் வாக்குமூலங்களை இந்த வாக்குமூலங்களை வைத்து சரிபார்த்து கொண்டிருக்கிறோம். இது யார் எங்களுக்கு தகவலை தந்தவர்கள் என்பதை வெளியிடாமல் எங்களுக்கு வந்த தகவலை சரிபார்த்து கொள்ள கிடைத்திருக்கும் ஒரு வழி
என்றார் அவர். ஆனால் நீங்கள் இதற்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்பதன் நோக்கம் என்ன? இலங்கையில் விசாரணை நியாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையை ஏன் இழந்து விட்டீர்கள் என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
But we have been now very clearly reminded after years of collaborating with the authorities that currently no domestic investigation would actually be
பல ஆண்டுகளாக இலங்கை அரசுடன் நாங்கள் ஒத்துழைத்து விட்டோம். தற்போது உள்நாட்டில் நடத்தப்படக்கூடிய எந்த ஒரு விசாரணையும் சாட்சி அளிப்பவர்களை பாதுகாக்கவும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தீர்வு வழங்கவும் உதவ போதிய அளவுக்கு சுயாதீனமாகவும் பக்கச்சார்பற்ற முறையிலும் நடத்தப்படும் என்று நினைக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையை கோருகிறோம். இலங்கை ஆட்சியாளர்களுடன் பல ஆண்டுகள் ஒத்துழைத்த பின்னரே இந்த முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்
என்றார் அவர். இலங்கை ராணுவம் உங்களது இந்த அறிக்கைக்கு பதிலளிக்கையில் இத்தனை ஆண்டுகள் தாமதமாக நீங்கள் இந்த தகவல்களை மூடி மறைத்திருந்ததன் நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது இந்த அறிக்கையை வெளியிட்டதையும் அவர்கள் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். அது பற்றி உங்களது கருத்து என்ன என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
VACF had to pull out of the country in 2008, 2 years after the Mutu massacre. These 2 years we stayed there were meant to help the authorities to collaborate with you.
நாங்கள் மூதூர் படுகொலை நடந்த 2 பின்னர் 2008 நாட்டை விட்டு வெளியேற நேர்ந்தது. இந்த 2 நாங்கள் இலங்கை அரசுடன் இந்த விஷயத்தில் நீதி கிடைக்க ஒத்துழைத்தோம். களத்தில் நீதித்துறை மூலம் கிடைக்கக்கூடிய எல்லா வழிகளையும் நாங்கள் முயற்சி செய்து முடித்துவிட்டோம். ஜனாதிபதி விசாரணை கமிஷன் முதல் பிற எல்லா நீதித்துறை வழிகளையும் செய்துவிட்டோம். அது பலனளிக்கவில்லை. அதை செய்ய அவர்களுக்கு மனமில்லை என்பதை உணர்ந்த பின் இப்போது இலங்கையிலிருந்து திரும்ப பிரான்சுக்கு வந்துவிட்டோம். இப்போது வரும் மார்ச்சில் ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலால் வாக்களிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மீண்டும் பரிசீலிக்கப்படவிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தகவல்களை சர்வதேச சமூகம் சரியாக பயன்படுத்தி இந்த விஷயத்தில் ஒரு புதிய சர்வதேச விசாரணையை உருவாக்க வேண்டுமா என்பது குறித்து முடிவு செய்யும் என்று நம்புகிறோம்
என்றார் அவர். ஏசிஎஃப் நிறுவன மனிதநேய செயல்பாட்டு ஆலோசகர் பாலின் செட்விக்குட்டி அவர்களின் செவ்வியை கண்டவர் மணிவண்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.